என் பெயர் சொல்லி என்னை அழைத்து என் குறை நீக்கு கண்ணீர் துடைத்து என்னை மீட்ட இன்பமுகம் காண்பே ஆவின்ப பொன்னாள் அதிலே ஆவின்ப பொன்னாள் அதிலே ஆவின்ப பொன்னாள் அதிலே என்னை மீட்ட இன்பமுகம் காண்பே ஆவின்ப பொன்னாள் அதிலே என் தேகத்தின் நோய்களை நீக்கி என் ஆத்துமக்கரங்களை போக்கி என்னை மீட்ட இன்பமுகம் காண்பே ஆவின்ப பொன்னாள் அதிலே ஆவின்ப பொன்னாள் அதிலே ஆவின்ப பொன்னாள் அதிலே என்னை மீட்ட இன்பமுகம் காண்பே ஆவின்ப பொன்னாள் அதிலே
அட்டிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே அவரை காண். இந்த வாஞ்சையினால் இதுள்ளவெல்லாம் எனக்கு சொந்தம் கத்தால் உமை காண்கிற கண்கள் பார்க்க, உம்முடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்கள் பார்க்கவன் அன்பு கொண்டு உடைய கட்படும்படி நடக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது எண்ணி முடியாது சொல்ல உத்தமமாய் நடக்கிறவளுக்கு நீ தன்மையை வழங்க எங்கள் தேவனாய கத்தாவே உபகோப்பானவர் யாரும் உமை போல ஒரு தெய்வம் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டுக் கொண்ட தேவகுமார் பூமியிலே நாங்கள் வாழ நாடலாம் உத்தமமாய் உமை சேவிக்கும் உண்மையாய் உமக்கென்று வாழ எங்களை பலப்படுத்தும் ஐயா, எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆவியான தேவரே எங்களுக்கு போதிக்கிறவரே கண்டித்து உணர்த்துகிறவர் சகல சத்தியத்துகளும் நடத்துகிறவர் Thank you, Lord, in the midst of us today. ஆவியானவரே எங்களை ஆண்டு பிடுங்கப்பா, எங்களை ஆட்கொடு, எங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் விழுந்து கிரிய செய்யும் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் பரிசுத்த ஆவியானவரே கிரிய செய்யப்பா, கிரிய செய்யும் Thank you that you are going to do something. நன்றி ஆவியானவரே, எங்களை ஆர்ப்பணிக்கிறோம், எங்களை வேண்டிக்கொள்கிறோம், இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே ஆவே ஆவே. நாள் முழுவதும் ஆண்டவர் ஆராதி மனம் திறந்து தேவனை தொழுது கொள்ளு, மகிழ்ந்து புகழ்ந்து ஆண்டவரை கொண்டாடு. He is worthy to worship. The heaven is full of praise and worship. பரலோகமே துதியினால் நிறைந்திருக்கு, ஆராதனை தொழுகையினால் நிறைந்து போய் கூப்பிட்டு சத்தத்தினால் வாசிக்க நிலைகள் எல்லாம் அதிர்ந்தது என்று பாருங்கள். டே அண்ட் நைட் without any space. Lord, you are holy, holy, holy. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பரலோகமே அவரை ஆராதித்துக் கொண்டே, அவரை தொழுது கொண்டே இந்த பூமியிலே நாம் வாழும் நாள் வரைக்கும் ஆண்டவரை தொழுது கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை கடத்திய சரி, இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 62:3 படிக்க, ஏசாயா 62:3.
நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய்.
திரும்ப
நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும்
நீ
கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய்.
அலங்காரமான கிரீடம், இன்றைக்கு உலகத்திலே அலங்காரத்துக்கு அதிக கிராக்கி, அலங்காரம் அலங்காரம் அலங்காரம், பல விதங்களிலே, பல வடிவங்களிலே, பல கோணங்களிலே அலங்காரங்கள் அம்பலத்துக்கு வருகிறது. என்று சொல்ல போனால் அலங்காரம் என்ற பெயரில் அரங்கேறும் அலங்கோலங்கள் அப்பப்பா விபரிக்க முடியும். அலங்காரம் என்கின்ற போர்வையிலே பல அலங்கோலங்கள் அங்காங்கே அரங்கேறுவதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். விந்தை அலங்காரங்களுக்கு பஞ்சமில்லை. மனிதன் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்கிறார், அதில் ஆட்சேபனையில்லை. ஸ்டாண்டிங் பிஃபோர் த மிரர், கண்டாடிக்கு விட்டால் அடிக்கிறோம், பல வர்ணங்களை தீட்டுகிறோம், பல விதங்களில் நம்ம அலங்கரித்துக் கொள்கிறோம். மனுஷன் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்கிறான், மட்டுமல்ல வைத்திருக்கிற வாகனங்களையும் அலங்கரிக்கிறான், வீடுகளை அலங்கரிக்கிறான், ஆடை அலங்காரம், சிகை அலங்காரம், நகத்துக்கு கூட நக அலங்காரம், பல அலங்காரங்கள் அப்பப்பா வைத்திருக்க. டொமஸ்டிக் அனிமல்களை கூட அலங்கரிக்கிறார்கள், அதாவது வளர்ப்பு மிருகங்களை கூட அலங்கரிக்கிறார்கள். ஒரு வாரம் தான், ஒரு வருஷம் தான் யூகேல இருந்த போது பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்து அதிர்ந்து போறேன். ஒரு நாய்க்கு ஒரு அம்மா கிட்டத்தட்ட 1,000 pounds ஸ்டேலிங் செலவழிச்சு உடுப்பு தைச்சு போட்டிருக்காங்க. மனுஷன் இதெல்லாமும் அலங்கரித்து பார்க்கிறான். He is willing to do something. அலங்காரங்கள் பல வடிவங்களிலே, பல கோணங்கள். சோ இத்தகு உலகிலே, இப்படிப்பட்ட சூழலிலே வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமது அலங்காரங்கள் எவை என்பதே என்று நம்முடைய செய்தியின் கருப்பொருளாக. ஆகவே ஆவிக்குரிய அலங்காரங்கள் என்கிற தலைப்பில் நாடுடைய செய்தி நாளிலே சுருக்கமாய் கருத்தாய் என் மனதிலே ஆண்டவர் தருகிற உணர்வுகளை அல்லது எண்ணங்களுக்கு வண்ண வடிவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளிலே கொண்டு வருகிறேன். கேட்க காதலும் கேட்க கிடவும். ஆவிக்குரிய அலங்காரங்கள் அல்லது அழியாத அலங்காரங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அலங்காரங்களும் ஒரு நாளைக்கு அழிந்தே போகும். அப்படியானால் தேவன் விரும்புகிற அலங்காரங்கள் எவை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அலங்காரங்கள் எவை? மாறும் இந்த உலகத்திலே நாமும் மாறி அலங்காரம் என்கின்ற போர்வையிலே நம்மையும் அலங்கோலங்கள் ஆக்கி உலகத்தோடு நம்மை அடையாளப்படுத்துகிற ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுடைய கடமையாகும். நமது அலங்காரங்கள் அவை, தேவன் விரும்புகிற அலங்காரங்கள் அவை, வேதம் நமக்கு போதிக்கிற அலங்காரங்கள் அவை, அழியாத அலங்காரங்கள் அவை, ஆவிக்குரிய அலங்காரங்கள் அவை என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போறோம். தயவு செய்து என்னை கவனிங்கள், என்னை கேளுங்கள். மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் தப்பில்லை, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை அலங்கரித்த பின் கண்ணாடிக்கு முன்னால நின்று கொஞ்சம் உங்களை பாருங்க. உங்களுடைய அலங்காரம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பதற்குரிய லட்சணத்தில் இருக்குதா என்பதை பாருங்க. உங்களோட மனசாட்சி அதற்கு சாட்சி. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக எல்லாம் விதத்திலும் உன்னை அலங்கரிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா எல்லாம் உனக்கு தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று வேதம் நமக்கு பகுத்து போதிக்கிறது. ஆகவே நாம் நம்மை அலங்கரித்த பிற்பாடு கண்ணாடிக்கு முன்னால் நின்று என்னுடைய அலங்காரம் நான் தேவனுடைய பிள்ளைதான் என்று சொல்லக்கூடிய லட்சணத்தில் இருக்கிறதா என்பதை குறித்து கொஞ்சம் கவனிக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் பொருத்தமானதும் வேண்டியதுமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்படி அதிகம் போகாமல் வேதம் நமக்கு பகுத்து போதிக்கிற ஆவிக்குரிய அலங்காரங்கள் எவை என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போறோம். ஏனென்றால் உலகத்தின் அலங்காரங்களுக்கும் உலகம் அடையாளப்படுத்துகிற அலங்காரங்களுக்கும் தேவன் நமக்கு போதிக்கிற அலங்காரங்களுக்கும் ஒருபோதும் ஒத்து வரவே மாட்டார். ஆனால் மனுஷன் எப்படியோ வெளிப்படையான அலங்காரங்களிலே வெகு விருப்பம் கொண்டிருக்கிறதும் நாம் மறுக்க முடியாதது அல்லது மறைக்க முடியாது. ஆனால் தேவன் விரும்புவது எவைகள் என்பதை குறித்து தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு, ஒரு தெளிவு இருக்கக்கூடியது அவசியமும் அவசரமும் கூட. ஆகவே இந்த நாளிலே ஆவிக்குரிய அலங்காரங்கள் என்றால் என்ன, அல்லது தேவன் விரும்புகிற அலங்காரங்கள் எவன், அல்லது நமது அலங்காரங்கள் எப்படி இருக்கும் என்கிற ஒரு அறிவு நமக்கு நிச்சயமாக தேவை என்பதை இந்த காலகட்டத்திலே வாழுகிற நமக்கு, இந்த சூழ்நிலையில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபைக்கு அதி அத்தியாவசியம் சொல்லி நான் உணர்ந்தபடியார் இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு வந்திருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இன்றைக்கு ஒருவேளை நான் சொல்ல போற காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தேவையில்லாது போல தோன்றினாலும் நாளைக்கு இவைகள் உங்களுக்கு தேவைப்படலாம். ஆகவே நான் சொல்றதை தயவு செய்து இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவருடைய வசனமாகவும் அக்செப்ட் தி வேர்ட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவருடைய வசனமாகவே ஏற்றுக்கொள்வது தேவனுடைய பிள்ளைகளுடைய பக்குவம். ஆகவே நம்முடைய அலங்காரம் எது, அல்லது ஆவிக்குரிய அலங்காரம் எது என்பது குறித்து நாம் கவனிக்க போறோம். சரி, இப்ப படிங்க. நம்பர் ஒன், முதலாவது தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய அலங்காரம் எதுவென்றால் சங்கீத புத்தகம், எல்லாரும் எடுத்துக் கொடுங்க. சங்கீதம் 93 அதிகாரம் அல்லது 93 அதிகாரம் 5 வசனத்தை 93:5 எல்லாரும் எடுத்துக் கொடுங்க. ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் ஓபன் யுவர் பைபிள், டேக் தி வேர்ட் இன் யுவர் ஹேண்ட், புட் யுவர் ஐஸ் அப்பான் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்தின் மேல உங்களுடைய கண்களை பார்வையை பதியுங்க. உலகத்தின் காட்சிகளையும் அது மற்றவைகளையும் பார்த்து பார்த்து சலித்து போய்விட்ட நம்முடைய கண்கள் தேவனுடைய கண் வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பார்க்கட்டும். தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கிறதுக்கு நம்முடைய கண்கள் பழகட்டும், அல்லது நாம் நம்முடைய கண்களை பயிற்சிவிக்கணும்.
சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக,
நித்திய நாளாக
உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது.
திரும்ப படிக்க, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த ஒரு சபெந்தல்லோ, நமக்கு தேவன் என்று தேவன் நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆலயத்தை தரும்போது பலிபீடத்தின் மேலே தொங்கவிட போற வார்த்தை எது என்பதை ஏற்கனவே நான் பிளான் பண்ணி வைத்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உங்களுடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது.
the beautiness of the church, that is holiness. What a beauty. Kathave parisuddhamanadu nithiya naalaga ummude aalayathin alankaramaga. Appadiyanal aalayathin alagu enna, aalayathin alankaram enna? அது தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்வு. ஒரு ஆலயம் இந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டால், இந்த தூய்மையை மறந்து விட்டால், அது வெறும் ஒரு கூட்டமே ஒழிய தேவன் தங்குகிற வாசஸ்தலமே அல்ல. யாக்கோவே உன் கூடாரங்களும், இஷ்டவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கு. அவைகள் பரவி போற ஆறுகளை போலவும், கத்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் அவ்வளவு அழகாக இருக்கிறது. யார் சொல்றது தெரியுமா? கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, யாக்கோபை உன் கூடாரங்களும் இஷ்டவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்குது. சபை எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாருக்கு சபையில அழகு தெரியும் தெரியுமா? கண் திறக்கப்பட்டவன். பிள்ளையாம் என்கின்ற தீக்கதரிசிக்கு ஆண்டவருடைய மன கண்களை திறந்து விட்டார். அவன் தேவனுடைய சபையை பார்த்தான். மனாந்தரத்திலே பரவி கிடக்கிற தேவனுடைய சபையை கண்ணோக்கி பார்த்தான். அவருடைய கண்களை தேவன் திறந்து விட்ட போதோ அவனுக்குள்ளே இருந்து வருகிறது தீக்கதரிசனம். என்ற சபையை பார்த்து அவன் சொல்றான், இஷ்டவேலே உன் கூடாருங்கள், யாக்கோபே உன் பாசம். எவ்வளவு அழகா சபை, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பரிசுத்தத்தை தூய்மையை இழந்துவிட்ட மறந்துவிட்ட ஒரு சபை வெறும் ஒரு கூட்டமாகவும், அதிலே வருகிற சத்தம் ஒரு கூச்சலாக இருக்குமே ஒழிய தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாகவோ, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனையாகவோ அது இருக்காது. ஆகவே தேவனுடைய ஜனமே, என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிற தேவனுடைய சமூகத்திலே, நாம் என்றைக்கும் தேவன் விரும்புகிற, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக பொறுப்பாகும். ஏனென்றால் பரிசுத்தம் தேவனுடைய பார்வையிலே தேவ பிள்ளைகளுடைய அலங்காரம் என்பதை மறந்துவிட. What is the church? சபை என்றால் என்னங்க? சேச் என்றால் என்னங்க? நீங்களும் நானும் தான் சபை. யூ ஆர் த சர்ச். நீங்களும் நானும் தான் சபை. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்விலும் கர்த்தர் விரும்புகிற, ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம், ஹோலினஸ் காணப்படும். கவனிங்க, என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோமோ, என்றைக்கு தேவ ஆவியை நாம் பெற்றோமோ, அண்டையில இருந்து நம்முடைய பரிசுத்த வாழ்வு ஆரம்பமாகிறது. அந்த பரிசுத்த வாழ்வு ஒரு இலக்கையும் ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஆகவே என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, அண்டையில இருந்து நம்முடைய பரிசுத்த வாழ்வு பரிசுத்த தேவனோடு ஆரம்பமாகிறது. இந்த பரிசுத்த வாழ்விலே நாம் படிப்படியாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, டே பை டே, டைம் டு டைம், நாம குரோயிங் வளர்ந்து 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 ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த அளவுக்கு தக்கதாக, தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை சென்றடையத்தக்கதாக நம்முடைய பரிசுத்தத்தை பூரணப்படுத்துவதிலே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். மறந்துடாது, மறந்துடாது. ஆகவே ஒரு கேள்வி, உன்னுடைய பரிசுத்த வாழ்வுக்காக நீ எடுத்த முயற்சிகள் எத்தனை? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நீ எடுத்த முயற்சிகள் எவ்வளவு? பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக நீ எவ்வளவு போராடுகிறாய்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக எவைகளை நீ இழந்தாய்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த கூடாத உறவுகளை விட்டுவிட்டாய்? எந்த கூடாத ஃப்ரெண்ட்ஷிப்புகளை உதறிவிட்டாய்? எந்த கூடாத நாட்டங்களை கூட்டங்களை துறந்தாய் என்பதை தேவன் அறிவார். உன் மனசாட்சி அதற்கு சாட்சி. கர்த்தாவே பரிசுத்தமானது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அழியாத அலங்காரம், ஆவிக்குரிய அலங்காரம், தேவன் பெறும் பொருள் அலங்காரம், நமது அலங்காரம் பரிசுத்த வாழ்வு, பரிசுத்த பெற்பதை மறவாதே பணமாறு, மறவாதே படி. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம்
முதலாவது வசனம் சீக்கிரப்படி, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசி.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும்
எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் புடி ஐசப் உங்களுடைய பார்வையை செலுத்துங்க. அதுல இருக்கு, அதுல ஆவு இருக்குது, அதுல வல்லம் இருக்குது. ஐயா, தம்பி தங்கச்சி மாறு, அக்கா மாறு, அண்ணா மாறு, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை அந்த வார்த்தடி இருக்குது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே சுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே சுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் எடையே சொன்னாரே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம், தேவனுடைய வசனம் நம்மை சுத்தமாக்கும், நம்மை சுத்திகரிக்கும், நம்முடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தை. பவர் இந்த வேடமுகா அவன் தான் சொல்றன், உன்னுடைய கண் அதுல பதி, உன் இருதயத்தில் வை, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களை கவனி, என் மகளே என் வார்த்தைகளை கவனி, இவைகள் உனக்கு ஜீவனை தரும், இவைகள் உடைய எதிர்காலத்தை கட்டும், இவைகளை உன்னை தவறான பாதைகளுக்கும் தவறான கேளிக்கைகளுக்கும் விலக்கி காக்கும், இவைகள் உன்னை அசுத்தங்களுக்கும் அலங்கோலங்களுக்கும் அருவறுப்புகளுக்கும் ஆபாசங்களுக்கும் அவலட்சங்களுக்கும் விலக்கி உன்னை பாதுகாக்கும்.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே,
பிரியமானவர்களே,
மாம்சத்திலும் ஆவியிலும்,
மாம்சத்திலும் ஆவியிலும்
உண்டான எல்லா அசுசியும் நீங்க,
உண்டான எல்லா அசுசியும் நீங்க,
நம்மை
சுத்திகரித்துக் கொண்டு
பரிசுத்தமாகுதலை
தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஹலோ, இது எங்க பரலோகத்தில் வாழுகிற பரிசுத்தவான்களுக்கு இந்த வார்த்தை எழுதல, கீழே பூமியில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. ஐயா அம்மா, நான் சொல்றத கேளு, இந்த வார்த்தை இந்த வசனம் சபையில இருக்கிற உனக்கும் எனக்கும் தேவனுடைய கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Don't try to neglect the word of God. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். அப்படியானால் நாம் நம்முடைய நாம் வாழுகிற வாழ்க்கையில நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்குதல் என்கின்ற ஒரு இலக்கு நமக்கு தேவனாலே குறிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக வேண்டும், எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு நமக்கு தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அண்டையில் இருந்து படிப்படியாக படிப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 அதற்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்திலே வளர்ந்து 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 பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்ந்து 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 தெய்வ பயத்தோட பரிசுத்தத்தை பூரணப்படுத்த கடவோம். ஏனென்றால் நீயும் நானும் வாழப்போகிற என்றென்றைக்கும் வாழப்போகிற பிரவேசிக்க போகிற தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே அசுத்தம் ஒன்றும் தீட்டானது ஒன்றும் பிரவேசிக்க முடியாது. ஆகவே ஆகவே இந்த காலகட்டத்திலே உனக்கும் எனக்கும் தேவனால் அருளப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை இந்த வாழ்க்கை பயன்படுத்தி பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட என்ன செய்யணும், பூரணப்படுத்த கடவுள். அவ நாம் ஒருவரும் என்னை சேர்ந்துதான், ஒருவரும் நாம் பரிசுத்தத்திலே பூரணமாக இல்லை. இன்னும் 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 அவர் ஆண்டவர் நமக்கு நாட்களை இன்னும் நீட்டி கொடுக்கிறார், இன்னும் வருஷங்களையும் காலங்களையும் நீட்டி கொடுக்க. எதற்கு தெரியுமா? நாம் இன்னும் பரிசுத்தமாகபடி தேவட ராஜ்யத்தை சென்றடையத்தக்கதாய், தேவட ராஜ்யத்தில் நாம் வாழத்தக்கதாய், வசிக்கத்தக்கதாய், பிரவேசிக்கத்தக்கதாய், தேவனோடு உறவாடத்தக்கதாய், அவரோடு உட்காரத்தக்கதாக தேவன் இந்த பூமியில வைத்து நாம் என்ன செய்யற, இன்னும் இன்னும் என்ன செய்யறாரு, நம்மை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கிறார். ஆனா ஒரு காரியம் என்ன கவனிங்க, தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூரணப்பட்டு. அப்படியானால் அப்படியானால் ஒரு காரியம் நமக்கு தெளிவாகிறது. என்ன தெரியுமா? இந்த வசனத்திற்குப்படி நாம் பார்க்கும் போது பரிசுத்தத்துக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுகிற பயம். அது படிங்க வசனத்தை.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான
மாம்சத்திலும் ஆவியிலும், அதாவது சரீரத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா என்னங்க, எல்லா அசுத்தங்களும், எல்லா பாவங்களும், எல்லா அருவறுப்புகளையும் நீக்கிவிட்டு
நம்மை
சுத்திகரித்துக் கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. இங்க பாருங்க, இன்னொருவர் உன்னை சுத்திகரிக்க முடியாது, இன்னொருவர் என்னை சுத்திகரிக்க முடியாது. என்னுடைய ஆவியையும் என்னுடைய மாமிசத்தையும் இன்னொருவர் சுத்திகரிக்க முடியாது. ஐயா, உன் பொண்டாட்டி கூட உன்னை சுத்திகரிக்க முடியாது, உன் புருஷன் கூட உன்னை சுத்திகரி, பெத்த பிள்ளை கூட, ஆனால் உன்னை நீதான் சுத்திகரிக்க வேண்டும். உன்னை நீதான் சுத்தி, அதுக்கத்தான் நீ பரிசுத்தமாய் வாழ எடுக்கிற முயற்சி என்ன? பரிசுத்தத்துக்காக நீ எவ்வளவு போராடுகிறாய்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு செபிக்கிறாய்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை கிரகிக்கிறாய், அவைகளை சிந்திக்கிறாய், சீதூக்கி பார்க்கிறாய்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நீ எவ்வளவு முயற்சி எடுக்கிறாய், எவ்வளவு போராடுகிறாய், செபிக்கிறாய்? இந்த தேவனுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கிறையா? இருக்குது. பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். ஆகவே நாம் எல்லோரும் அந்த பூரணமாகிற அந்த இலக்கை நோக்கி பரிசுத்த வாழ்விலே நாளுக்கு நாள் படிப்படியாக முன்னேறி கொண்டே இருக்கு. இங்கேதான் இடையிலே பல தடவைகள் சத்துரு நம்மளை இடைமறிக்கிறான். பல வழிகளிலே, பல கோணங்களிலே, பல விதங்களிலே, பல மனிதர்கள் வடிவிலே கூட பற்பல விதத்துல வந்து நம்மை முறியடிக்க பார்க்கிறார், நம்மை பின்தள்ள பார்க்கிறார், அசுத்தங்களை நம்முடைய முகத்தில பூச பார்க்கிறார், அருவறுப்புகளை சேர்த்து நம்முடைய முகத்தில பூச பார்க்கிறார். டிரெக்டாக பிசாசு வந்து சேராடி பூச நீங்க விடவே மாட்டீங்க, ஆனால் அவ்வப்போது கரைகளையும் அசுத்தங்களையும் பாவங்களையும் செய்ய தூண்டி அவைகளிலே நம்மை விழுத்தி நம்மை கரைப்படுத்தி பரிசுத்த வாழ்விலே வளராதபடி, வல்லமுள்ள தேவனை திருப்திப்படுத்தாதபடி, பரலோக தேவனை பரிசுத்த பிதாவை நொறுங்கு விடாதபடி, அசுத்தங்களையும் அலங்கோலங்களையும் உங்களுடைய முகத்திலே சேராக பிசாசு பூசாதபடி, உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா? உன்னுடைய கடமை அல்லவா? இது தலைமையாக தலையாகிய கடமை அல்லவோ? தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவுள். ஏனென்றால் நான் சொன்னது போல அசுத்தமானது ஒன்றும் தீட்டானது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. இதுதான் காலம், இதுதான் நேரம். நாம் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா. Because I am coming soon. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மேகங்களுடனே வருகிறார், இனி காலம் செல்லாது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. வருஷா வருஷமாய் காலாகாலமாய் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ செய்திகளை கேட்டும் இன்னும் ஆவியிலும் சரீரத்திலும் அசூசி நீங்காமல் அருவறுப்புகள் அசுத்தங்களோடு இருந்தால் அதன் முடிவு பயங்கரமாக கடைசியா. பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவும் எப்படி? தெய்வ பயத்தோடு. ஆகவே மனதில் வச்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயம். Shall I tell you something? எந்த அளவுக்கு நீங்க தேவனுக்கு பயப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு பரிசுத்தமா நீங்க வாழ். என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி? ஆகவே அது போத்தி பாட்டு மனைவியாக இருந்தாலும், அது என்ன வடிவத்தில் வந்தாலும், அது என்ன கோணத்தில் வந்தாலும், இப்படிப்பட்ட விட்டு நான் ஓடுவேன், ஓடுவேன் இடத்தை விட்டு ஓடு, விட்டுவிட வேண்டிய இடங்களை விட்டு விட்டுவிடு. அசுத்தங்களை அரவணைத்துக் கொண்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகிறான்? எவ்வளவு காலத்துக்கு தேவன் நம்மிடத்தில் பொறுமையாக இருக்கிறது. Take a decision in your heart. ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசு தேவ பார்வையிடோ அது அலங்காரம் என்பதை மறந்துவார். அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக இருங்க, ஸ்மார்டா இருங்க. தப்பல் ஆனால் பரிசுத்த பாக்குதல் என்கின்ற அலங்காரத்தை மறந்துடாதே, மறந்துடாதே. எந்த அளவுக்கு நீ தேவனுக்கு பயப்படுறாயோ அந்த அளவுக்கு நீ பரிசுத்தமா. இந்த அடிப்படை சொல்ற காரியம் திரும்பவதை சொல்றேன், நீ எதை பேசினாலும் எதை கதைத்தாலும் கத்தரதை கேட்கிறார். கத்தருக்கு பயந்தவங்க ஒருவோடு பேசிக்கொள்வார்கள், கத்தரதை கவனித்து கேட்பார். அவ நாம் எதை கதைத்தாலும், ரெண்டு பேர் ரகசியம் பேசலாம், அல்லது டெலிபோன்ல ஃப்ரீ டாக் கதைக்கிறதுக்கு காசா கொடுக்கிறோம், ஃப்ரீ டாக் டெலிபோன்ல கதைக்கலாம், கூடி கதைக்கலாம், அல்லது நமக்கு பொறுப்புமான கதைக்கலாம். யூ கேன் டாக் எனி திங். ஆனால் நீ கதைக்கிற பேசுகிற ஒவ்வொன்றையும் தேவனுடைய செவிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துறார். அப்ப நாம் கதைக்கிறதை கத்தர் கேட்கிறார் என்கின்ற அறிவு, அந்த பயம் எனக்குள்ள இருக்குமாக இருந்தா நான் கண்ட மாதிரியெல்லாம் கதைக்க மாட்டேன். ஆண்டவர் கேட்டு நாம் எதை கதைத்தாலும் அவர் கேட்டுட்டு இருக்கிறார், நாம் எதை செய்தாலும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இது எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச காரியம் இல்லையா? ஆனா உங்கள்கிட்ட ரிமைண்ட் பண்றேன், நாம் எதை செய்தாலும் அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், நாம எதை செய்தாலும் தேவன் அதை பார்க்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. ஆண்டவரே உமக்கு மறைவாக நான் எங்கே போகும்? வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்துக்கு இறங்கி படுக்கை போட்டால் அங்கே, சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டால் அங்கே, உம்முடைய வலது கரம் எப்படி, உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இந்த அறிவு எனக்கு எட்டாவது தூரமாக இருக்குது என்று சங்கீதக்காரன் ஆவியில் சொல்றார் பாருங்க. ஆகவே நாம் எதை செய்தாலும் அவருடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. என்னுடைய நாமத்து நிமித்த சொல்லணும் போல, என்னுடைய நாமத்து நிமித்த நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவுடைய ராஜ்யத்து நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்து நிமித்தம் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டிருந்தாலும், மனிதர்கள் பாராட்டாமல் போகலாம், சபை மெருகூட்டாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய கண்கள் அதை கவனித்திருக்கிறது. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் எனக்கு அதுக்குரிய கிரியைகளை அளிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை, சந்தேகம். The reward is coming with Christ. பகுமதிகள் ஆண்டவர் வரும்போது வருகிறது. மறவாதே மனமே, keep it in your mind deeply. நாம் யாரை சேவிக்கிறோம், என்னத்தை சேவிக்கிறோம்? அவர் என்னை பாராட்டாமல் போகலாம், இவர் என்னை ஒருவர் நாம் என்கரேஜ் பண்ணோம், இட் இஸ் குட். ஒருவர் பாராட்டம், இட் இஸ் குட். ஒருவேளை மற்றவங்க நம்மை பாராட்டாமல் விட்டாலும், மற்றவங்க நம்மை பாராமல் விட்டுவிட்டாலும், நீ அதை குறித்து தயங்காது. உன் கர்த்தருடைய கண்கள் எதை செய்தாலும் அதை பார்த்துட்டே இருக்குது என்பதை மறவாதே, மறவாதே, மறவாதே. ஓடி, உன் காலில பலம் இருக்கும் வரைக்கும் ஓடி, செய்யக்கூடியதை சரத்துல பலம் இருக்கும் வரைக்கும். This is the time to do something for the Lord who loves us. இதுதான் காலம், இதுதான் சமயம், இதுதான் நேரம். நாம் ஆண்டவருக்காக எதையும் செய்யக்கூடிய சிறப்பான காலம் இதுதான். கால்களிலே பலம் இருக்கும் வரைக்கும் கர்த்தருக்காக நடந்துடு, கைகளிலே பலம் இருக்கும் வரைக்கும் ஆண்டவருக்கு செய்யக்கூடியதை செஞ்சிரு, உன் திறமைகளை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்து, உன் ஆற்றல் அறிவு உன் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக பயன்படுத்தி விடு. ஒரே ஒரு வாழ்வு சீக்கிரமாக போகிறது. பரிசுத்த வாக்குதலை தெய்வ பயத்தோடு போட்டிருப்பார். எதை கதைத்தாலும் அவர் கேட்கிறார், எதை செய்தாலும் அவர் பார்க்கிறார். மட்டுமல்ல, எதை நினைத்தாலும் அவர் அறிகிறார். இருதயத்தில் நாம எதை நினைத்தாலும், இந்த இப்போது கூட இங்கு நாம உட்கார்ந்திருந்தாலும், என்னென்னத்தை நம்முடைய இருதயத்தில் நினைச்சு கொண்டு இருக்கிறோம், என்னென்னத்தையோ, நான் என்னதான் கத்தினாலும் இவர் வருவாரு, கத்துவாரு, போவாரு, இது இவரும் தெரிந்த கதை தானே, விடு கதை என்று ஒருவேளை நீ உள்ளத்துல சொல்லலாம், சொல்லு, எனக்கு கதை விடலாம். ஆனால் என்ன, வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரி அவுக்கிறது கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஏன்னு அவர் யோவானே சொன்ன, இதுக்கு நான் என்று சார் சொன்னதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. நான் இந்த சரத்துல இருக்கும் வரைக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்களை எழுப்பிட்டே இருக்கும். எனக்கு ஒரு காலத்தை அவர் புரிஞ்சிருக்கார், இத்தனை வருடம் கத்திட்டு பேசி அவர் சொல்லு வரைக்கும் பேசிட்டு, பரிசுத்து வாக்குதலை தெய்வ பயத்தோடு போர்ப்படுத்துகிறார். எதை கதைத்தாலும் அவர் கேட்கிறார், எதை செய்தாலும் அவர் பார்க்கிறார், எதை நினைத்தாலும் அவர் அறிகிறார். இந்த அறிவு நமக்குள்ள இருக்குமா இருந்தா, நீங்களே யோசி, நீங்களே யோசி. அம்மா அப்பாவுக்கும் மறைச்சு எதையும் செய்யலாம், ஆண்டவருக்கு மறைச்சு எதை செய்ய போறீங்க? புருஷனுக்கு மறைச்சு எதை செய்யலாம், இறைவன் ஆண்டவர் இயேசுக்கு மறைச்சு எதை செய்ய போறீங்க? மனைவிக்கு மறைச்சு எதையும் செய்யலாம், ஆனா ஆண்டவருக்கு மறைச்சு எதை செய்ய போறீங்க? போதகருக்கு மறைச்சு செய்யலாம், ஆனா ஆண்டவருக்கு நம்ம அவருக்கு கணக்கு ஒப்புக்கொடு. கர்த்தாவே, எங்கள் பேர் இருக்கும் போலீஸ் எம்பசி அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவ பய நடுங்கு தேவனுக்கு முன்பாக, நமக்கு எங்க பய, பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆனால் நாம் தொழுது கொள்ற நேரமோ, தொழுகை நேரமோ, ஆராதனை நேரமோ, அங்க பார்ப்போம், இங்க பார்ப்போம், கொட்டாய் விடுவோம், அங்க நடப்போம், இங்க நடப்போம், எப்ப முடியும்? இவ்வளவாக நம்ம அன்பு கொண்டாரு, தன்னை உயிரை நமக்காக கொடுத்தாரு. அதை நினைச்சு ஆண்டவரு, நீ நல்லவரப்பா, வேதத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை பார்க்க, உம்முடைய சமூகத்தை நீங்கள் ஒரு நாள் நல்லதுப்பா, எனக்கு உங்களுடைய சமூகம் சந்தோஷம், எந்த கொண்டாட்டங்களிலும் பார்க்க, எந்த கேளிக்கையிலும் பார்க்க, எந்த உலக கூடுகளிலும் பார்க்க, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறனால எனக்கு சந்தோஷம் வைப்பான்னு சொல்லி, கத்தாவே நீ நல்லவர் சொல்லி ஒரு பாடி ஆராதிக்கிறதுக்கு நமக்கு முடியும். The Bible says, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை தொழுது கொடுக்கக்கூடிய லட்சணம் என்னங்க? பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் நாம் என்னதான் ஆண்டவரை பாடினாலும், பாட்டு ஒருபோத காதுக்கு சுவையாக இருந்தாலும், தேவனோ அதை அங்கீகரிக்க கண்பான. நீயும் நானும் பாடுகிற பாட்டு, நாம் வாயிலிருந்து வருகிற பாட்டு பிசாசுக்கு வேட்டா இருக்கு, அதே நேரத்தில் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள், தேவனுடைய வசனங்களை ஆதாரமாக பிடித்து உன்னை கழுவிக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை சரிப்படுத்திக்கொள், அசுத்தங்களை விட்டுவிடு, அலங்கோலங்களை விட்டுவிடு, ரகசிய பாவங்களை துறந்து விடு, விடைகொடு இமீடியட்டா இல்லையோ தேவனுடைய கரம் வெளிப்படு. யாருக்கு சொல்றோ தெரியும், அவர் நல்லவர், தேவர் நல்லவர், ஆனால் அதே நேரம் அவருடைய மறுபக்கம் அவர் பட்சிக்கிறார். இங்கே அன்பு இருக்கிறதோ நிச்சயமாக கண்டிப்பிருந்தேன், எங்கு அன்பு இருக்கிறதோ நிச்சயமாக அங்கு கண்டிப்பிருந்தே. அது தேவனுடைய சாட்சி. ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறது முதல் நம்மை சரிபடுத்திக் கொள்வோம். ஏதாவது ஆலயத்துக்கு வாரத்துக்கு முதலே வீட்டில் வச்சே நம்மை சுத்தி இருந்து கொள்வோம். அப்படியானா ஆறு நாளும் அலங்கோலத்தை செஞ்சுட்டு சேச்சுக்கு வார நாளைக்கு மாத்திரம் சுத்தியதை உண்டது அர்த்தம் இல்லை. அடிக்கடி நம்மை சுத்தி இருந்துட்டே வீட்டை அடிக்கடி பெருக்கிறீங்க பாரு. ஹலோ, அட இந்த வீடு தேவனுடைய வீடு, இந்த ஆலை அலங்கோலமா நம்ம அழகாக வச்சிருக்கிறோம். அங்க வந்தா இங்க மனக்கு ஆண்டவரோ பரிசுத்தம் தேவ பிள்ளையுடைய அலங்காரம். நான் இந்த சத்தி இந்த பொய்ந்த முடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லி முடிக்கிறேன். என்ன கபடிங்க, நாம் ஒருவருமே நம்முடைய சொந்தத்திலே பரிசுத்தமா வாழ முடியாது. ஒருவர் இப்படி சொன்னார், பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு கூட்டு முயற்சி என்றார், அல்லது ஒரு கூட்டு வாழ்வு. அதாவது நானும் தேவனும் இணைந்து வாழுகிற ஒரு வாழ்வுதான் பரிசுத்த வாழ்வு. நானாக தனித்து வாழுகிற வாழ்வு பரிசுத்த வாழ்வே அல்ல, 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 அல்ல. நானும் தேவனும் இணைந்து இசைந்து வாழுகிற வாழ்வே பரிசுத்த வாழ்வு. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறார். கழிவுகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதா. நான் அந்த கதையா சொல்றேன், வேதத்தை படிக்காதவர்களுக்கு ஒருபோல் அப்படி தோல்வ தம்பி சொல்றது கபடி. பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு கூட்டு வாழ்வு, தேவனும் நானும். ஆண்டவரே என்ன கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு நான் பரிசுத்தர், அதுபோல நீங்களும் பரிசுத்தர். ஐ அம் கோல் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். மட்டுமல்ல இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன மறக்க கூடாது, மறக்க கூடாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் உங்களை பரிசுத்த வாக்குற கர்த்தர். சோ ஐ வில், ஐ ஆம் ஹோலி அண்ட் ஐ வில் மேக் யூ ஹோலி. வாட் எ பியூட்டிஃபுல். நான் பரிசுத்தர், அது மட்டுமல்ல நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆகவே தேவன் நம்மை பரிசுத்தமாக்காமல் நம்மாலே நாம் பரிசுத்தமாக முடியாது. ஆனால் நம்முடைய பங்கை நாம் செய்து கொண்டு தேவனுக்கு மிகுதி காரியத்தை நாம் விடணும். நாம் செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு கொண்டு ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்க பரிசுத்தமாக்க நாம் வீண்விடக்கூடாது. அசுத்தமானவர்களை விட்டு விலக சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு விலகு. ஆனா அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் உனக்குள்ளே இருந்து உன்னை பாதித்துக் கொண்டிருந்த அதுக்காக ஆண்டவரே அடிப்படையாக மண்டாடு. ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளு. வீடு வேலைக்கு மாத்திரமில்லை இந்த வசனம் பொருந்தும், அவைக்குரிய வாழ்வைக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் இந்த வார்த்தை அடிப்படையாக பொருந்தும் என்று சத்தியத்தை சொல்றோம். உன்னால எந்த பகுதியில பரிசுத்தமாக வாழ முடியலையோ தம்பி தங்கச்சி அண்ணம்மா, அதுக்காக ஆண்டவரத்தில் பண்டார் சப்பி யூஸ். உன்ன ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடு, ஆவி ஆத்மா சத்து ஆண்டவரத்தை சர்வாங்க தகுந்தபடியாக ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவர் எந்த பகுதியில் நீ ஸ்ட்ரகிள் பண்றியோ அதற்காக ஆண்டவர் அடிப்படையாக ஊக்கமாக மன்றாள். ஆண்டவர் இதனால இது என்னால இந்த காரியத்துல விட முடியாம இருக்கு, இந்த காரியத்துல விட முடியாது இருக்குதுன்னு சொல்றது சரி, ஆனா அதை விட்டு விட வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள்ள வரணும். நம்பர் டூ, அதை விட்டு விடுறதுக்கு நீ முயற்சி செய்யும். நம்பர் த்ரீ, அப்படிப்பட்ட சூழ்நிலை விட்டு நீ விலகணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் என்ன விடுதலையாக்கும் சொல்லி போட்டு நீ போய் அப்படி செஞ்சுட்டு இருந்தா ஆண்டவர் தூதன் அனுப்பி பிடிச்சு நிகழ்ச்சி வேண்டுதல் விட போறதல் விட போறதல். அவன் சொல்றது தயவு செய்து கருத்தாக கவனி. ஏனென்றால் பரிசுத்த வாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள் உண்டு, வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. ஆகவே நம்முடைய வாழ்வில் இன்னும் அசுத்தங்கள் அநேகம் உண்டு. ஏனென்றால் தேவனை நெருங்க நெருங்கத்தான் நம்முடைய அசுத்தங்கள் அதிகமாக. ஏசாயா என்கிற தீக்கதரிசி அவளுக்கு தெரியும் இல்லையா, கத்தரை அவன் பார்த்த போது அவன் சொல்ற ஐயோ நான் அதமானேன். என்ன அதமானேன்? நான் அசுத்த நாவுள்ளும் என்ற நாக்கு. யாரு ப்ரொபட் ப்ரொபட் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட். ஏசாயா மிகப்பெரிய தீக்கதரிசி, ஆனா அவர் சொல்றாரு தீக்க முறைத்த வாய். அவர் சொல்றாரு கத்தருடைய மௌத்தம் போட்டு சொல்வார்கள், அதாவது தீக்கதரிசி தேவனுடைய வாயின் சொல்வார்கள். அவர்கள் மூலமாகத்தான் பழைய ஏற்பாட்ட தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பினார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டோ தன் குமாரம் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம். இவனை கவனிங்க. சோ ஏசா சொல்றாரு நான் அசுத்த அதனுள்ள உதனுள்ளவர். அப்ப உடனே பலிபடத்தில் இருந்து ஒரு தூதன் வந்து அவர் சுத்தமாக உங்களுக்கு தெரியும். இவனை கவனிங்க, இவனை கவனிங்க. பலருக்கு புரட்சியை நாக்குதான், பரிசுத்த வாழ்வுக்கு பலருக்கு கண்ணி நாக்கு. இதை நாம புரிஞ்சு கொண்டு இதை நாம உணர்ந்து கொண்டு இந்த நாவுக்கு நாம காவல் வைக்காம விட்டா அடிக்கடி இந்த நாவினால நாம கரைப்படுவோம். சிறிய அவயவம் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கரைப்படுத்துது. பாருங்க, அசுத்தமானவர்களை பேசுறோம், பொறுமையானவர்களை பேசுறோம், குறை குற்றங்கள். ஆண்டவர் இயேசுவிலேயே குறை கொடுத்த உலகம், குற்றப்படுத்துற உலகம். சோ மற்றவர்களை நாம குற்றப்படுத்த கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துற அளவுக்கு நாம நடக்கவும் கூடாது. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துற அளவுக்கு நாம் நடக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள நாம் நம்பிக்கை குறித்து கவனமாக நான் பேசிட்டே போகலாமா? நம்ம முடிக்க இந்த போயிட்டு என்ன கவனிங்க, பரிசுத்தமானது தேவ புள்ளிகளுடைய அலங்காரம் என்பதை மறந்துடாது. சொல்லி தேவனுக்கு முன்பாக எவ்வளவு அழகாக இருக்கிற மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் இதயத்தை பார்க்க சொல்லி ஆண்டு சொன்னாரா இல்லையா? இன்வேட் அவுட் வேட், உள்ளழகா முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய அலங்காரங்கள். முதலாவது பரிசுத்தம் என்னும் அலங்காரத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய அலங்காரம் என்னவென்றால் படிங்க, ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தை படிங்க. ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனம். சக் சக் சக்
பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல்.
புறம்பான அலங்கரிப்பு, ஹலோ, இப்படி ஒரு அலங்கரிப்பு இருக்குதுங்க நினைச்சுக்கொள்ளு, ரைட். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல்
அழியாத
அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும்
அமைதலும்
உள்ள ஆவியாகி
இருதயத்தில்
மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அது மட்டும் இல்ல, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. சோத்திரமாண்டது. நம்பர் டூ, தேவ பிள்ளைகளுடைய அலங்காரம் நமக்கு தேவையான அலங்காரம், அல்லது ஆவிக்குரிய அலங்காரம், அல்லது அழியாத அலங்காரம், அல்லது ஆண்டவர் விரும்புற அலங்காரம். நம்பர் டூ எட்டு தெரியுமோ, நற்குணம் என்னும் அலங்காரம். இத பாருங்க, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. சாந்தம், அமைதி, பொறுமை, தாழ்மை, இவைகள் அருங்குணங்கள். இவைகள் தேவனுடைய சாயல்கள், நேச்சர். சோ இவைகள் நமக்கு அலங்காரம் சொல்லப்படும். சோ இங்க பாத்தீங்கன்னா மயிர பின்னை சொல்லி இப்படி பாருங்க, எல்லா நித்திரா கடையில எழுப்பி அப்படி வரணும் பண்றது இங்க அர்த்தம் இல்லை.
அதுக்காக தலைகளில் கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லல, சீப்பு கூடாதுன்னு சொல்லல, சீப்பு போடாதவன்னா சீப்பு போடணும், தலைகளுக்காத ஒழுங்கா தலைகளுக்கணும். ஆனா மயிர பின்னி இப்பதான் நாம பாக்குறோம், இந்த தலைமுடிய என்னென்னலாமோ செய்யறான் மனுஷன். அப்படி வெட்டுறான், இப்படி வெட்டுறான், இங்க நிறுத்தான், அங்க குறைக்கிறான், சிவப்ப பூசுறான், வெள்ளைய பூசுறான், பச்சைய பூசுறான், அதுக்கு சிகை அலங்காரம் சொல்றான். கண்ட மாதிரி எல்லாம் அதான் அப்ப சொன்னேன், தேவனுடைய பிள்ளைக்கு அந்த 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 ஸ்டாண்டர்ட் மட்டும் போயிடாது. நமக்கு நாகரிகம் வேணும், நாகரிகமாக இருங்க, லட்சணமாக இருங்க, அழகாக இருங்க, அலங்கரிங்க, பாவம் இல்லை. ஆனா தானால் வந்தப்பா ஆனா அலங்காரம் என்ற போர்வையில் அலங்கோரமாக மாறினார். நீங்க பாருங்க, சாந்தம் அமைதல் என்கின்ற நட்குணம் இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த நட்குணம் தேவ பார்வையில் எப்படி இருக்கான், அலங்காரம். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது அப்படியே பொம்பளை பக்கம் ஒதுக்கிட கூடாது, ஆம்பளைக்கும் சேர்த்தா சொல்லிடு. எல்லாருக்கும் சாந்தம் வேணும், எல்லாருக்கும் பொறுமை வேணும், எல்லாருக்கும் அமைதி வேணும். ஹலோ, அதான் பாச சொல்லுங்க, கொஞ்சம் உருக்கி சொல்லுங்க, அப்படின்னு யாரும் சொல்றீங்களோ சொல்லுங்க. ஆனா படி சத்தத்தை போட்டாரு, அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள்கிட்ட. சோ எல்லாருக்கும் தேவை, பொறுமை தேவை, சாந்தம் தேவை, அமைதி தேவை, அடக்கம் தேவை, பொறுமை தேவை, ஹலோ தேவை. இவைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அலங்காரம் என்று சொல்லப்படும். சோ இதை விட்டுட்டு அப்படி அலங்கரிக்கிறதுலயும் இப்படி அலங்கரிக்கிறதுலயும் நம்முடைய நேரத்தை எவ்வளவு செலவழிக்கிறோம் பாரு, அதை நாகரிகம் என்று சொல்லி அதை அடையாளம் காட்டி விடுறோம். நாகரிகமா, நாகரிகமா இருக்கணும், தப்பு இல்லை. ஆனா நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துடக்கூடாது. தேவ பார்வையில எது அலங்காரமாக இருக்கும் என்பதை மறந்துடாது. இந்த பொறுமை, சாந்தம், இந்த அமைதி இல்லாத படியாத்தான் பிரச்சனை, கூடுகைகளில பிரச்சனை, சபைகளில பிரச்சனை, குடும்பங்களில பிரச்சனை. என்னது தெரியுமா, சாந்தம் இல்ல, பொறுமை இல்ல, அமைதி இல்ல, இந்த நற்குணங்கள் இல்ல, இந்த அலங்காரங்கள் இல்லாத படியாத்தான் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆனா இந்த அலங்காரத்தினால் நம்மளை அலங்கரித்துக் கொள்வோமாக இருந்தால் தேவ பார்வையில அது வெளியேறப்பட்டது என்று சொல்லும். ஆகவே இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணங்கள் நமக்கு அலங்காரம் என்பதை தயவு செய்து நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. இவைகள் நாம வளரணும். எங்க பலவீனமாக இருக்கிறோமோ அங்க நாம பலப்படுறதுக்கு முயற்சி செய்யணும். எங்க குறைவுள்ளவளாக இருக்கிறோமோ அந்த குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு நாம முயற்சி செய்யணும். காலம் முழுவதும் அப்படியே நாம இருந்திடக்கூடாது, நமக்குள்ள மாற்றம் வேண்டும், மனம் திரும்புதல் வேண்டும். ஆகவே நற்குணம் என்கின்ற அலங்காரங்களை, அலங்காரத்தை தயவு செய்து நாம தவற விட்டுறக்கூடாது. அதை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு என்னதான் அழகாக உடுத்தலாம், என்ன விலையுயர்ந்த பெர்ஃபியூம்ல அடிக்கலாம், வாசன திரவியங்களை பூசலாம், வகை வகையாக உடுப்புகளை போடலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன தலை இழுக்கலாம், பூசலாம், அங்க பூசலாம், இங்க பூசலாம், அப்படி போடலாம், இப்படி போடலாம், அப்படி எடுக்கலாம், இப்படி உடுக்கலாம். அதெல்லாம் மனுஷருக்கு முன்பாக அலங்காரம். ஆனா தேவ பார்வையிலோ இப்படி சொன்னீங்க, எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, படி ஒன்று கொடுத்து 12 அதுக்கும் தேவ வசனம் தான் இல்ல, 1 Corinthians 12
24
அதிகமாக அலங்கரிக்கிறாங்க. ஹலோ, நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அதிக அலங்கரிப்பு தேவை. அப்ப யார் அதிகமாக அலங்கரிக்கிறாங்க? ஒருவேளை நான் சேச்சுக்கு வரும்போது டபுளா வருவோம். ஆனா நான்
நாம் அலங்காரமாக இருக்கணும், ஐ மீன் அழகாக இருக்கணும். திருப்ப சொல்றோம் ஆறாது நம் தேவ பிள்ளைகள் பத்தி நம்ம மறந்துருக்கோம். ஒரு தடவை ஒரு தங்கச்சி எனக்கு சொன்ன, எனக்கு முன்னால வச்சு தாய சொன்ன, இப்படி நீங்க உடுத்தாங்க நான் பக்கத்துல நிக்கிறது அவங்களே கஷ்டம். இப்ப தாய மகளே ஐடென்டி பண்றது கஷ்டம். ஆதரவு காலம் நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அதிக அலங்காரம் தேவையில்லை. ஆகவே நீங்கள் லட்சணமாகவே இருக்கிறீங்க. சோதரம் நாட்டுடைய நாமத்துக்கு பயமுட்டாடு போடு. நம்பர் த்ரீ, தேவ பார்வையிலே அலங்காரம். சீக்கிரம் படிக்க படிக்க நீதிமொழிகள், நீதிமொழிகள் படிக்க எல்லாரும் படிக்க. நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சீக்கிரம் படிக்க. நீதிமொழி நான்கு நான்கு ஒன்பது. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், சரி. அடுத்த அலங்காரம் என்ன தெரியுமோ? முதலாவது நாம பார்த்தோம் பரிசுத்தம் என்னும் அலங்காரம். இரண்டாவது நாம பார்த்தோம் இருதயத்தில் மறைந்து கிடக்கிற நற்குடம் என்கின்ற அலங்காரம். நம்பர் த்ரீ, மூணாவது தேவ பார்வையில இருக்க அலங்காரம் என்ன தெரியுமோ? ஞானம் என்கின்ற அலங்காரம். ஞானம் விஷ்டம். இவரை கவனிங்க, தேவனுடைய பார்வையிலே ஞானம் ஒரு அலங்காரமாக தீரும். நான் யோசித்து பார்க்கிறேன், என்ன தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவன் பட்டம் பெறாட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஞானம் இல்லை. ஆகவேதான் பைபிள் பல இடத்துல தெளிவுபடுத்துது, என்னத்தை சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதி. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக நடத்துறதுக்கு உனக்கு தேவை தேவனுடைய ஞானம். ஞானம் இல்லாதவர்கள் தான் தாறுமாறாக நடக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம சரிப்படுத்த, நேர்படுத்த, சீர்படுத்த நமக்கு ஞானம் தேவை. நம்முடைய குடும்பத்தை சரியாக நேர்த்தியாக நடத்த நமக்கு ஞானம் தேவை. ஊழியங்களை சரியாக செய்ய நமக்கு ஞானம் தேவை. சபையை நடத்த நமக்கு ஞானம். எல்லாவற்றுக்கும் நமக்கு தேவை ஞானம். ஞானம் இந்த ஞானம் இல்லாததுனால தான் பல குடும்பங்களிலே பிரச்சனை, பல கூடுகளிலே கூடுகைகளிலே குழப்பம், பல தனிநபர் வாழ்க்கையில தடம் புரண்டு போறதுக்கு காரணம் இந்த ஞானம் இல்லாத காரணம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஊருக்கு சரியோ இலங்கையில நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாஸ்டர், அவருடைய பேர் லோரன்ஸ். இங்க இருக்கிற ஊரா கிட்டத்தட்ட பேர் லோரன்ஸ். நல்லா படிச்ச மனுஷன். ஆனா எங்க ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலி தாட்டுக்கு பக்கத்துல என்ன சொன்னாலும் உடனே கேட்கும். அங்க ஐயோண்டா உடனே கேட்கும். அவங்க தான் கள்ளங்கள் எல்லாம் ஊர் பக்கம் வரவே இல்லை. தோத்திரம் பார்த்தா போயிடும் அது. எனக்கு வீட்டுக்கு இருக்க, எங்க வீட்டுக்கு இருக்க கேட்கும். அங்கால சட்டா சத்தம் கேட்கும். சட்டிவானேனா உருளுற சத்தம் கேட்கும். அப்படின்னு தெரிய நடக்குது யுத்தம். உண்மை சொல்ற அவர் ஒரு மாஸ்டர், படித்த மனுஷன், படிச்ச மனுஷன், மற்றவர்கள மற்றவர்களுக்கு படிப்பிக்கிற மனுஷன். ஆனா பாருங்க, கண்ட மனுஷிய அடிச்சு உதைச்சு குடும்பத்தை சரியா நடத்து தெரியுது. அப்ப அவருக்கு அறிவு இருக்குது, இருக்க வேண்டியது என்ன? ஞானம் இல்லை. ஐயா, அடுத்தவன் குடும்பத்தை நடத்துறது உனக்கு, உண்ட குடும்பத்தை நடத்துறது உனக்கு ஞானம் தேவை. யோசிக்கிறா சொல்ல சிறுவுடைய வாழ்க்கையை பாருங்க, வந்து பிறந்து விட்டோம் வாழ தெரியவில்லை போல தோணும். ஏதோ காலகளும் பார்த்து பல்லு திட்டுறது பாதி பாராது, ஏதோ உடுக்க போடு, எங்கேயோ போவார்கள் அலைவார்கள் வருவார்கள், சாப்பிடுவோம் வருவார்கள் போவார்கள் வருவார்கள், இது போய் கொண்டிருக்கு. அந்த வாழ்க்கையில என்னத்தை கண்டோம்? ஒன்றுமில்லை. ஏன் பார்த்தோம் தெரியாது. நீ வாழ்ந்ததுனால என்ன பயன் கிடையாது. ஒருவேளை கல்யாணத்தை கட்டிட்டு பிள்ளைய பெற்றுக்கலாம். இது இது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியாது. ஆனா குடும்பத்தை சரியா நடத்துறியா? உன் குடும்பத்தை நீ சரியா பாக்குறியா? உன் பிள்ளைகளை நீ கவனிக்கிறாய்? எங்கே போறார்கள், என்ன செய்யறார்கள், எப்படி இருக்கு, அவரோட படிப்பு என்ன, எதிர்காலம் என்ன, அதை மெயின்டைன் நமக்கு அந்த ஞானம் இல்லை, அந்த புத்தி இல்லை. அவதான் பைபிள் சொல்றது, என்னத்தை சம்பாதிக்காத ஞானத்தை சம்பாதி. அவே எனக்கு உலகத்துக்கான சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனிடத்தில் ஞானத்துக்காக நம்ம மன்றாடி ஆகணும் பண்றாரு. ஐ மீன் கேட்டுக்கணும். ஆனா இதுல இன்னும் ஒரு கருத்தை நீங்க மறக்கக்கூடாது. வேத சொல்றது ஞானத்தின் புறப்பிடம் எங்கே, ஞானத்தின் விளைவிடம் எங்கே. அதை ஞானத்தை கேட்டால் ஞானமும் சொல்லுது தனக்கே தெரியாதுன்னு சொல்லு. அப்படியானால் ஞானத்தின் புறப்படும் எங்கே, ஞானம் எங்கிருந்து உருவாகிறது, அது எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி வேதத்தை நாம் சற்று கவனித்து பார்த்தால் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இப்ப படிங்க நீதிமொழிகள் 2:1-7 மட்டும் படிங்க. 1-7
ஞானத்திற்கு சாய்த்து புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார்,
ஞானத்தை தருகிறார்,
அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும்.
சரி, இப்ப என்ன கவனிங்க, இப்ப ஞானத்தின் புறப்படும் எங்க, அது எங்கிருந்து உருவாகுதுன்னு சொன்னால் அது தேவனிடத்தில் இருந்துதான் ஞானம். ஆகவே இந்த வசனம் தெளிவாய் சொல்றது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இது பல இடங்களில் நான் இன்னும் வேத வசன கோட்பாடுலாம் அதை நமக்கு நேரம் கடந்து போயிட்டது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அது மட்டுமில்ல, ப்ரோவர்ப்ஸ் 9:10 படிங்க, 9:10 நீதிபதிகள், 9:10 நீதிபதிகள், 9:10 படி 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 நீதிபதிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். முதல் வசனத்தை நாம் பாசி பார்த்தோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இங்க சொல்லப்படுறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சோ முதல் நாம பார்த்தோம் பரிசுத்த வாழ்வு தேவ பயத்தோடு ஒத்து கிடக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் ஞானத்துக்கும் அடிப்படை காரணம் தேவனுக்கு பயம். ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தன்னுடைய ஞானத்தை கொடுக்கிறார். சலமோனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, உலகத்தில் அவனை போல ஒரு ஞானி கிடையாது, ஆனா அவனோட முடிவு நல்லது. அவனுக்கு அவனுக்கு அவனுடைய ஞானம் எங்க இருந்து வந்தது, தேவன் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த நமக்கு தெரியவில்லையா. அவ தேவனே ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா பார்த்திருக்கீங்க, பலரும் பார்த்திருக்கேன், படிப்பறிவே இல்லை, பெருசா படிக்க மாட்டான், ஆனா அவங்க பேசுறத பார்த்து ஆச்சரியமாக. அவங்க ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவன் சொல்லி எப்படி கணிக்கும், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள், கவனிங்க, எதை எப்பொழுது எப்படி என்பது மிஸ்டம் ஞானம். நல்லா கவனிங்க, எதை எங்கே எப்படி பேசுறது செயல்படுகிறது, தட் இஸ் மிஸ்டம். ஞானம் தான் பேசுறதுக்கு முதல் யோசிக்கும். அதுதான் பைபிள் சொல்லுது, விவேகி தன் நடைகளில் எல்லாம் கவனமாக இருக்கிறான், தான் செய்ய போறதை முதல் அவன் யோசிக்கிறான். காலம் கடந்த பின்பு வார ஞானம் வாழ்க்கைக்கு உதவாதுன்னு அடிக்கடி சொல்வது உண்டு. கட்டுறதுக்கு முதல்ல யோசிக்கணும், கட்டுனா பிறகு, செய்யறதுக்கு முதல்ல யோசிக்கணும், செஞ்சா பிறகு, பேசுறதுக்கு முதல்ல யோசிக்கணும், பேசுனா பிறகு, போட்ட வார்த்தைகளை நாம திருப்பி எடுக்க, மன்னிப்பு உண்மை உண்மைதான், மன்னிக்க ஒருவருக்கு ஒருதான் பேசும், மற்றவங்க மன்னிக்கலாம், கத்த நம்மளை மன்னிக்கலாம், ஆனா அந்த 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 வடுக்கள் இருக்குது பாருங்க, அது இழுகளும் போகாது பாருங்க. ஆகவே இதை நாம பேசுறதுக்கு முதல்ல நாம சிந்திக்கணும், நாம் பேச போறது சரியா, தட் இஸ் விஸ்டம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, ஏற்ற நேரத்தில் ஏற்ற, அதாவது ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வழித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம். சில பேர் பிரச்சனைகளுக்குள்ள பிரச்சனையை கூட்டிடுவாங்க, பிரச்சனைக்குள்ள மற்றவங்க கதைச்சு இன்னும் ஒரு பிரச்சனை கூட்டிடுவாங்க, அப்படி போயிடக்கூடாது. டோன்ட் ட்ரை டு கிரியேட் த ப்ராப்ளம் மோர் அண்ட் மோர், ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம், தட் இஸ் விஸ்டம். ஆகவே எதை எப்படி உண்மையாக நடந்த காரியம் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆனால் அதை அந்த வேளையிலே நாம சொல்லுவதனால இன்னும் பிடிக்கிறதுக்கு இடம் இருக்குது, அது எரியிற கொள்ளிற எண்ணெய் ஊத்துறது போல இருக்கு. ஆகவே இதை தவிர்த்து கொண்டால் நாம இசைவை கொண்டிடலாம், இணைப்பை கொண்டிடலாம், சம்மானத்தை கொண்டாடலாம். கேட்டதை சொல்றவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுறான் பைபிள் சொல்லுது. அது எதை எங்கே எப்படி செய்கிறது, செயலாட்டுகிறது, பேசுறது, இதற்கு பேர் விஸ்டம். அவதான் பைபிள் சொல்லுது, எந்தத்தை சம்பாதிக்காதாலும் ஞானத்தை சம்பாதிக்கவே, என்னுடைய மாஞ்சையும் என்னுடைய ஜெபமும் சபையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள அதற்காக மண்டாடும். ஐயா, மற்ற உன்னை நடத்துறதுக்கு, உன்னை தேவனுக்கு முன்பாக சரியாக நடத்த காத்துக்கொள்ள உனக்கு தேவை தேவனுடைய ஞானம்.
உன் குடும்பத்தை சரியாக நடத்த, என்னுடைய சொந்த குடும்பத்தை நான் சரியாக நடத்த எனக்கு தேவை தேவனுடைய ஞானம். சபையை நடத்த தேவை தேவனுடைய ஞானம். ஊழியங்களை சரியாக சொப்பனவை செய்ய தேவனுடைய ஞானம் தேவை. மற்றவங்களோடு பேசுறதுக்கு நமக்கு தேவை ஞானம். பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நமக்கு ஞானம் தேவை. அவங்க என்ன கருமானவங்களே, ஞானம் தேவ பார்வையிலே ஒரு அலங்காரம் என்பதை மறந்துடார். ஒருவர் ஞானத்தில் குறைவா இருந்தால் அவர் தேவடத்தில் கேட்டு பெற்றுக் கொடுக்கிறார். சரி, இது ஒரே ஒரு காரியம், நேரம் போயிட்டு ஒன்னு ஒரே ஒரு அலங்காரத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். படிங்க நீதிமொழிகள் 20:29. நீதிமொழிகள் 20:29 வாசிங்க.
அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதாரர்களின் மகிமை அவர்கள் நிறை.
திரும்பப்படி,
பாலிவரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நிறை.
இப்பதான் நர தெரியாம அடிக்கிற கரும்பெல்லாம் பாருங்க தோத்திரம். வாலிபரின் அலங்காரம் பராக்கிரமம். சோ அடுத்த அலங்காரம் எடுத்து முதலாவது பார்த்து நாம் பார்த்த அலங்காரம் இல்லதாங்க பரிசுத்தம் அலங்காரம். இரண்டாவது இருதயத்தில் மறைந்து கிடக்கிற நட்புணங்கள் என்கின்ற அலங்காரம். மூணாவது ஞானம் என்கின்ற அலங்காரம். இப்ப கடைசியாக நாலாவது பராக்கிரமம் என்கின்ற அலங்காரம். இஷ்டவேலின் அலங்காரம் உயரமான ஸ்தானங்களிலே அதமாகிட்டதே என்று சொல்லி தாவீது சவுல் மேலும் யோனாத்தின் மேலும் புலம்பல் பாடினார், ஒப்பாரி பாடினார். இஷ்டவேலின் அலங்காரம் உயரமான ஸ்தலங்களிலே அதமாயிட்டுதே. இத நான் சிந்தி அடிக்க சொல்ல என்ன யோசிக்க தெரியுமா, டேவிட் கிங் தாவீது தன் எதிரிகளையும் மதிக்கிற ஒரு பக்குவம் அவனுக்குள்ள இருந்திருப்பார். வாட் எ பியூட்டிஃபுல் தெய்வீக சாய்பார். யாரு டேவிட் சவுல் யாரு, காலம் முழுக்க அவனை திறத்து நம்ம கொள்றது. 3000 பராக்கிரம சிலையோட தேடித்திரான் கொள்றதுக்கு, இரவும் பகலுமா கொள்றதுக்கு தேடிட்டு திரிறான். அவன் மலையில வெட்டுன்னு கிடத்துல நம்ம போ அச்சா அடிச்சார் ஆண்டவர் பாரு, போனா போயிட்டு பாரு, என்ன கொள்ள தேடுறவன கொண்டுட்டாரு ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பெரிய விருந்தே வச்சிருப்போம் இல்லையா, அவன் செஞ்ச வேலை. ஆனா இவனை பாருங்க, இப்படி தெரிஞ்சவன் மலைகளில வெட்டுண்டு விழுந்த போது அவன் இவனுக்காக ஒப்பாரி புலம்ப பாரு. ஐயோ இஷ்டவேலின் அலங்காரம் அல்லவோ மலைகளில அதமாயி என்று போற, தன் எதிரியையும் மதிக்கிற ஒரு பாங்கு ஒரு பக்குவம் அவனுக்குள்ள இருந்திருக்கு. அவதான் பைபிள் சொல்லுது, உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு அப்படின்னு சொல்லு. இவனை கவனிக்க நான் என்ன சொல்ல பாரு, இஷ்டவேலின் அலங்காரம் என்று அங்க என்ன சொல்றாரு, அதாவது அதாவது இந்த சவுல் வந்து தாவி சவுலும் யோனத்தானும் அவங்க தங்களுடைய காலத்திலே இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணி பல தடவைகள் எதிரிகளிலே இருந்து அவர்களை எதிரிகளுடைய கரத்திலிருந்து அவர்களை பாதுகாத்திருக்காங்க. ஆகவே அவர்களுடைய அவர்கள் தங்களுடைய பராக்கிரமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகளுடைய கைகளிலிருந்து பாதுகாத்தபடியால் அவர்கள் மடிந்த போது இஸ்ரவேலின் அலங்காரம் உயரமான ஸ்தானத்திலே அதமாயிட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். ஆகவே அதாவது யோனத்தான் சவுளுடைய பராக்கிரமத்தை இவன் இங்க ஒரு அலங்காரம் சொல்லி குறிப்பிடுறாங்க. சோ வாலிபரின் அலங்காரம் அவருடைய பராக்கிரமம். அப்படியானால் நம்முடைய அலங்காரம் எது, அல்லது நம்முடைய பராக்கிரமம் எது? இப்ப தேவ பிள்ளைகளுடைய பராக்கிரமம் எது? நாமளும் என்ன என்ன சவுல போல யோனத்தை போல வில்லும் வேலும் எடுத்து அல்லது பட்டையம் எடுத்து சண்டை பிடிக்கிறது அவருடைய பராக்கிரமம். நம்முடைய பலம் எங்க இருக்குது? அதான் நான் பாக்குறேன். 1:8 அப்போ சொல்ல என்ன சொல்றேன், பரிசுத்த ஆவி கூட்டத்திலே வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து என்ன எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தில் முடிவெடுத்து எனக்கு சாட்சியா இருக்கு. ஆகவே தேவ பலமே நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய பராக்கிரமம். தேவனுக்கு முன்பாக அலங்காரம் மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத. இன்னைக்கு அநேகர் சின்ன பிரச்சனை தடுமாறுறார்கள், தடம் புரடுறார்கள். ஏன் தெரியுமா, உள்ளே பலம் இல்லை, உள்ள பலம் இல்லை, சத்துவம் மற்றவர்கள் போல இருக்கிறார். ஏனென்றால் உள்ளே பலம் இல்லை. சோ ஆவிலே நமக்கு இருக்கிற பலம் தான் பிரச்சனைகளை பேசிக்கொள்ள வைக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில புயல் அடிக்குது, பிரச்சனைகள் வருகுது, கடல் கொந்தளிக்குது, படம் அமிழ்ந்து போறோம். ஆனால் அந்த சூழலில் நம்மை தூக்கி நிறுத்துறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும், ஆவியிலும் பலம் இருக்கணும். எலியா வெட்டிப்பான ஆவின் பலம் உள்ளவனாக இருந்தான்.
எலிசா ரெட்டிப்பான ஆவி பலமுள்ளவனாக இருக்கும். சோ நமக்கும் தேவை தேவ ஆவியாருடைய பலம், பரிசுத்த ஆவி பலத்தினாலே நாம நிரப்பப்படணும். உன்னதமாவுடைய பலம் நம்ம நம்மளே நிலையிடப்படும். நமக்குள்ள இருக்கிற பலம், ஆவியின் பலம் நம் பிரச்சனைகளை மேற்கொள்ள, நாம் பிரச்சனைகளை நிமித்த நிக்க, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க, கத்தர்கிட்ட வைராக்கியம் பாராட்ட, அதுதான் அடிப்படை காரணம். நமக்குள்ளே தேவனுடைய பலம் இருக்கணும். அது தேவ பார்வையிலே அலங்காரமாக இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த தேவ பலத்தை நாம் பெற்றுக் கொடுத்தா தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கணும். என்னதான் இருந்தாலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒழுங்காக ஜெபிக்கிறது இல்லை, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறதுல மண்டாரும். இன்றைக்கும் அன்றைக்கு போல அன்றைக்கு இருந்தது போல கிளிப்புல போல அந்த 15 நிமிஷம் ஜெபத்திலே ஓடிட்டே இருக்கிறோம். ஓடுது, வண்டி ஓடுது, வாழ்க்கைங்கிற வண்டி போய்கிட்டே இருக்குது. ஆனா சின்ன பிரச்சனை வந்தாலும் நாம சோர்ந்து போறோம், துவண்டு போறோம். என்ன மனம் துவண்டு போகிறோம், ஏன் தெரியுமா? நமக்குள்ளே தேவ பலம் இல்லை. ஆகவே நான் சொல்றேன், கேளுங்க, நேரம் எடுத்து தேவ சமூகத்துல காத்துருங்க, ஓடி ஓடி அலையாதீங்க. வாழ்க்கைன்கிட்ட சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்குது, ஒரு தேவம் வரைக்கும் அதை தொப்புன்னு நின்றும். ஆகவே அதுக்கு முதலே இப்பொழுதே தேவனை தேடிரு. உனக்கு சுகமும் பலமும் இருக்கும் போதே ஆண்டவரை தேடிரு, தேவ சமூகத்திலே காத்திரு, தேவ பலத்தினால நிரப்பப்படு. பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக எழும்பி நில்லு, தேவன் உன்னை கொண்டு பராக்கிரமமான காரியங்களை செய்வார். ஆகவே தேவன் அருளுகிற பலம், பரிசுத்த ஆவியின் பலம் ஒவ்வொரு தேவன பிள்ளைகளுக்கும் மிக மிக முக்கியம். ஆகவே இது தேவ பார்வையிலே அலங்காரமாக இருக்குது சொல்லி வேத சொல்றது. எனக்கு அறிவார்கள் ஆவிக்குரிய அலங்காரம், அழியாத அலங்காரம். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக அழகாக இருக்கு, சபை ஆண்டவருக்கென்று அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியாக இருக்கிறது. அது கரைதிரையற்ற ஒரு அலங்கரிக்கப்பட்ட, தன் மனவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டிய போல சபை இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கணும். புது எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருது. அது குறித்து என்ன சொல்லப்படுறது? 21 அதிகாரப்படி விசேஷத்தில் அது தன் மனவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அது மனவாட்டியை போல அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. எனக்கு அருமானவர்களே, தேவன் நம்மை அலங்கரிக்கட்டும், தெய்வீக சாயங்களால் நம்மை அலங்கரிக்கட்டும், சபையிலே தேவனுக்கு ஏற்ற அலங்காரங்கள் பெருகட்டும். ஆவிக்குரிய அலங்காரத்தில் வளருவோம், அதுல பெருகுவோம், தேவ பார்வையிலே வெளியேறப்பட்டுள்ள இருப்போம், தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவோம், தேவ லாபத்தை பயப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.